நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளோடு SBS தமிழ் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கும் நான் மதிவாணன். இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அனர்த்தங்கள் ஏற்பட்டு 3 வாரங்களாகின்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள தகவலில் பேரிடரால் 643 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 183 பேர் காணாமல் போயுள்ளனர் எனவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தங்களில் 13,781 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. அத்துடன் 100,000 மேற்பட்ட வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. தற்போது 22,096 குடும்பங்கள் தொடர்ந்தும் 723 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளையில் இந்த அனர்த்தங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தில் 2,013 வீடுகள் முழுமையாகவும் 14,798 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் போக்குவரத்து, மின்சாரம், குடிநீர் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் சீராக்கப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருவதனை அவதானிக்க முடிகின்றது. இந்த நிலையில் அனர்த்தங்களின் பின்னர் கடந்த செவ்வாய்க்கிழமை கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. ஊவா, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள 640 பாடசாலைகள் திறக்கப்படவில்லை. பாதுகாப்பு முகாம்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் மற்றும் தொடர்ந்து அனர்த்த நிலையிலுள்ள பாடசாலைகள் தவிர ஏனைய 6 மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. இவ்வாறான சூழலில் நலன்புரி நிலையங்களில் தங்கியுள்ள மக்கள் தம்மை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்துமாறு கோரி வருகின்றார்கள். இது தொடர்பிலான கோரிக்கைகளை முன்வைத்து பல இடங்களில் மக்கள் கவனயீர்ப்பு போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். புத்தளம் நலன்புரி நிலையம் ஒன்றில் தங்கியுள்ள ஒருவர் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார்.
எங்களுக்கு அந்த வீட்டுக்கு வைக்கும் எல்லாரும் குளம் நிறைஞ்சி தண்ணி, மேலும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. புள்ள குட்டியெல்லாம் சீரழியுது. ஸ்கூல் இல்லை, ஓரல் இல்லை, படிப்பு இல்லை, நிம்மதியான நித்திரையும் இல்லை. ஊடெல்லாம் இப்போ உடஞ்சி இதுவும் நிரந்தரம் இல்லாமல் நாங்கள் குஞ்சிக்கிட்டு இருக்கணும். எங்கே போறது, எப்படி போறேன்னு.
நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை பகுதியில் தங்கியுள்ள ஒருவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
இயற்கை உங்களுக்கு தெரியாதனால காப்பாற்ற முடியாம போச்சு. அதே போல இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். பெரிய அழிவு ஒண்ணு ஏற்பட முன்னுக்கு உங்களுக்கு அறிவிச்சிருக்கோம். எங்களுக்கு உரிய நடவடிக்கையை வந்து எடுத்துக் கொடுக்க மாதிரி.
இதேவேளையில் கொத்மலை பகுதியில் நேற்று முன்தினம் அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டார்கள். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அடையாளம் கண்டுள்ள பகுதிகளுக்கு மீண்டும் சென்று வாழ முடியாது என அவர்கள் தெரிவித்தார்கள். இது தொடர்பில் அம்மக்களில் சிலர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார்கள்.
எங்களுக்கு வாழ்றதுக்கு இடமும் இல்ல. இடத்தை கொடுத்தாலும் அந்த இடத்து சிலிப்பான இடத்திலே வீடை கட்டிக்கலாம், உங்களுக்கு சிலிப்பு ஆகாதுன்னு நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க. அதே பிஎச்சிக்காரங்க சொல்லிட்டாங்க, நீங்க முற்றாக எல்லாம் போயிட்டு ஸ்கூல் மூலியமா பாதுகாப்பா இருந்துக்கீங்கன்னா நேற்று முந்தா நாள் வந்தவங்களுக்கு அதான் ஆதாரம் ஒண்ணுமே இல்ல. நாங்க எப்படி நம்பி அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கிறது? நாங்க அந்த ஒரு நம்பிக்கை இல்லாதனால நாங்க மீண்டும் ஸ்கூலுக்கே நாங்க திரும்பிட்டோம்.
நாங்க லயத்துல வாழ தயாரா இல்ல. எங்களால இதுக்கு மேல லயத்துல வாழ இயலாது. லயத்துல எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்களுக்கு இல்ல. சரியா, நாங்க லயத்துல எங்களுக்கு தனியா வீடு கட்டி கொடுக்க மாட்டோம், நாங்க போராடுவோம். எங்க போராட்டத்தை நாங்க நிப்பாட்டவே மாட்டோம்.
இந்த நிலையில் இங்கு வந்த அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தெளிவூட்டல்களை மேற்கொண்டார்கள். கொத்தலை உதவி பிரதேச செயலாளர் கருத்து வெளியிடுகையில், தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கைகள் கிடைத்தவுடன் உரிய இடங்களில் மக்களை குடியேற்றலாம் என அறிந்தால் அந்த இடங்களில் உங்களை மீள குடியேற்ற முடியும். அவர்களின் அறிக்கை உரிய இடங்களில் உங்களை மீள குடியேற்ற வேண்டாம் என்றால் நாங்கள் மாற்று இடங்களை தெரிவு செய்து அங்கு உங்களை குடியமர்த்துவோம் என்று குறிப்பிட்டார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் மற்றும் இழப்பீடுகள் வழங்குவதில் முறைகேடுகள் காணப்படுவதாக தெரிவித்து வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட இடங்களில் பல இடங்களில் மக்கள் கவனயீர்ப்பு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அனர்த்தங்களில் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருபுறம் இருக்க, விவசாயம், கால்நடை, மீன்பிடி தொழில் என பல்வேறு தொழில்துறைகளிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் காணப்படுகின்றார்கள். மட்டக்களப்பில் இடம்பெற்ற கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பெண்மணி ஒருவர் இவ்வாறு தெரிவித்தார்.
சைடிங் இல்லங்களா
சைடிங் இல்ல
இங்கு வருகை தந்த ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஊடகங்களுக்கு இவ்வாறு குறிப்பிட்டார்.
கிராம சேவகர் தங்களை வந்து பார்வையிடவில்லை, இதனூடாக வெள்ள நிவாரணம் தங்களுக்கு கிடைக்க பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். தங்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கத்தின் கொடுப்பனவுகள் சரியாக வந்து சேரவில்லை என்ற பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியிலே நடவடிக்கை மேற்கொள்வோம், சரியான தரப்பினருக்கு அந்த நிவாரணம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம்.
கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் சமூக நீதி கட்சியின் தலைவர் அர்க்கம் முனீர் இவ்வாறு தெரிவித்தார்.
நாங்கள் நிவாரணங்கள் குறித்து இந்த மக்களுடைய சில பிரதேசங்களுக்கு நாங்கள் சென்ற பொழுது அவர்களுக்கான நிவாரணங்களில் இன மத பாகுபாடுகள் சில இடங்களிலே எங்களுக்கு காண கிடைக்கின்றன. அவை சரியாக மக்களுக்கு சென்றடைகின்றதா அல்லது அதில் பாகுபாடுகள் காட்டப்படுகின்றன என்பது குறித்தும் அரசாங்கம் விழிப்போடு இருக்க வேண்டும்.
இதற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்திற்கு எந்த அரசும் வழங்காத நிவாரணங்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். தமிழ் சிங்கள முஸ்லிம் எந்தவித இன பாகுபாடுமின்றி மத வேறுபாடு இன்றி தேசத்து மக்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள்.
மோசமான காலநிலையின் தாக்கம் அனர்த்தம் ஏற்பட்ட பின்னர் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து விவாதிக்கும் நோக்கில் நேற்றும் இன்றும் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த விவாதங்களில் ஆளும் தரப்பில் இருந்தும் எதிரணியில் இருந்தும் பலர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் இவ்வாறு தெரிவித்தார்.
மலையக பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவர்கள் இப்பொழுது தோட்டங்களிலே இருந்து நகரங்களிலே இருக்க பாடசாலைகள் கோவில்களிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அரசாங்கம் சொல்லுகின்றது நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லுகின்றது. ஆனால் போவதற்கு எந்த விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்காமல், அதாவது NBRO சொல்லுகின்றது இந்த இடம் இருப்பதற்கு தகுதி அற்றது என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் கேம்புக்கு வராங்க. கேம்புக்கு வந்த பிறகு இப்ப நீங்க போகலாம்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? ஆகவே NBRO ரிப்போர்ட் முறையாக பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த காணிகளை பெற்றுக்கொண்டு அவர்களை அனுப்புவதுதான் நன்றாக இருக்கும்.
ஆளுந்தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கு கருத்து வெளியிட்டார்கள். ஆளுந்தரப்பின் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார்.
இந்த இயற்கை பேரழிவை இல்லை என்றால் இந்த இயற்கை அனர்த்தத்தினை பயன்படுத்தி இந்த பிரதேசங்களில் வாழும் மக்களை சரியான ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வருவதற்கான சகல செயல் திட்டங்களையும் எமது ஜனாதிபதி முன்னெடுத்துள்ளார்.
இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.